தீவியமான நாமாக்கள், 3 வருஷ காலம் அழகா பார்த்த நாமாக்கள். அதுல கடைசி ஸ்லோகம் சங்கபிரத். இதுக்கு முன்னால பாபநாசனகாங்கிற ஒரு நாமாவை பார்த்தோம். எத்தனை பாபம் இருந்தாலும் ஸ்மரண மாத்திரத்தினாலேயே போக்கக்கூடியவர் அப்படின்னு, பிராணாயாமத்தினால சில பாபங்கள் போறது, பல தடவை பாராயணம் பண்ணினா 1000 தாரம் பாராயணம் பண்ணின பிராணாயாமம் பண்ணினா எவ்வளவு பாபம் போகுமோ அத்தனை பாபமும் க்ஷண மாத்திரேன பகவான் ஸ்மரணம் பண்றதுனாலேயே போறது அப்படின்னு பகவான் நாமாவுக்கு அவ்வளவு ஒரு வைசிஷ்டியம், ஒரு உயர்வை சொன்னார். இப்படி பாபநாசகான்னு சொன்ன பிறகு பகவானுடைய ஸ்வரூபம் ஆவிர்வாவமாச்சு பீஷ்மாச்சாரியருக்கு. அந்த ஸ்வரூபத்தை நேர பார்த்து சொல்றார். எப்படி? சகங்க சக்கரம், சகிரீட குண்டலம், சபீட வஸ்திரம், சரசீருஹேட்சணம் அப்படின்னு சங்க சக்கர கதா பாணியாக முதல்ல காணப்பட்ட. பிறகு அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆயுதங்களோடையும் காட்சியை கொடுத்த. அந்த ஸ்வரூபத்தை அவருக்கு காட்டுறதுக்கு காரணம், அவர் தான் இந்த பூத உடல்லிருந்து சரீரத்தை பிராணனை வெளியில கிளம்புறதுக்கு சித்தமாயிட்டார். அவருக்கு அந்த வரம் உண்டு. எப்ப வேணும்னாலும் இந்த சரீரத்திலிருந்து பிராணனை போக்கிக் கொள்ளலாம். அது சாதாரணமாக எல்லா மனுஷியாளுக்கும் கிடைக்காது. மனுஷியாளுக்கு பிராரத கர்மாக்கு தக்கவாறு தான் அவ வாழ்க்கையில வாழலாம். சுகமோ துக்கமோ பிறவியோ மரணமோ எல்லாமே முன்னாலேயே தீர்மானமாயிடுது. பிறந்தண்டிக்கு இந்த கடம் போகணும்னு தீர்மானமாச்சு. ஆனா அதோட மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும் நீங்க எந்த சுகத்தை அனுபவிக்கணும், எந்த துன்பத்தை அனுபவிக்கணும் தீர்மானமாயிடும். எது தீர்மானமாகலன்னு, இந்த ஜென்மாவில் நீங்க என்ன புதுசா பண்ணணுங்கிறது தீர்மானமாகல. சத்சங்கத்தோட சேர்ந்து சாஸ்திரத்தை வாசிச்சு சாஸ்திரோக்தமான என்ன கர்மாக்களும் நீங்க பண்றீங்களோ அவைகளும் தீர்மானமாகல. அவைகள் நீங்க புதுசா பண்ணலாம். மனுஷனுக்கு அந்த சுவாதந்திரம் உண்டு, ஃப்ரீ வில், அவன் எதையாவதும் பண்ணலாம். அதுக்கு சமயமும் இருக்க, பகவான் சமயத்தை கொடுத்துருக்கார், சுகத்தையும் கொடுத்துருக்கார், துன்பத்தையும் கொடுத்துருக்கார். துன்பம் இருந்த போதிலும் நம்ம வரலையோ, தலைவலியோட கிளாஸுக்கு வரலையோ, இது பகவான் நாமாவை விடப்படாது அப்படின்னு அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு வரையடா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு இதை படிக்கணும், இது கேட்கணும், இதனால் நன்மை அடையணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த அபிப்பிராயத்தினால நீங்க பண்றது, அதனால புண்ணியம் வருது. அதே போலயே பாபத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். புண்ணியமும் பாபமும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். அதுல ஒரு சந்தேகம், ஒரு இடம் இல்லை, உங்க இஷ்டமா பண்ணலாம். ஆனா எப்ப வாழணும், எப்படி வாழணும், எங்க இறக்கணும், எங்க தூங்கணும், எங்க சாப்பிடணும் எல்லாம் தீர்மானமாயிடும். அப்படி சுகதுக்கங்கள் பிறவி இறப்பு தீர்மானம் ஆயிடுதா இல்லையா? தீர்மானம் ஆனாலும் விசேஷமாக ஒரு சக்தியினால அதை தன் இஷ்டமா பண்ணி கொள்ளலாம்ங்கிற ஒரு சுரூபம் இருக்கு. இந்த கதையை ஏன் பாரதத்தில் அவர் எழுதியிருக்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னு மனுஷனால இதை பண்ண முடியும் அப்படி சாந்தோக்கியோபநிஷத்துல அந்த யஜ்ஞ வித்யான்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மனுஷன் 116 வருஷம் வாழலாம்னு இருக்கு. எப்படி? முதல் 24 வருஷம் ஒரு செட்டு, அதுக்கு பிராதஸ்தவனம்னு பேர், யஜ்யங்கள்ல பிராதஸ்தவனம் மாதிரி. அதே விதமாக மாத்தியான்திக சவனம்னு ஒண்ணு, சாயம் சவனம்னு 3 வேளை ஹோமம் பண்ணுவார். காலமே ஹோமம் பண்ணக்கூடியதான சொரூபம் காயத்ரி மந்திரத்தோட பண்றா. காயத்ரிக்கு 24 எழுத்த. அதே போலயே திருஷ்ட சந்தஸ்னு மாத்தியானிக சவனத்துல பண்றது, அதுல 44 எழுத்து. கடைசியில ஜெகதி சந்தஸ்னு பேர, அந்த ஜெகதி சந்தஸ்ல 48 எழுத்து. அந்தந்த எழுத்தெல்லாம் அத்தனை வருஷமாக நீங்க பிரார்த்திக்கலாம் வாழ்க்கையில. 24 வயசுக்குள்ள நமக்கு உடம்பு ஏதாவது வந்திருந்த பிராணம் போயிடும்னு ஒரு சந்தேகம் இருந்தா பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, அடுத்த சமயத்துக்கு என்ன அழைச்சிட்டு செல்லுன்ட்டு. அப்ப 24 வயசு தாண்டி 68 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பேன். அதற்கு பிறகு நமக்கு ஏதாவது உடம்பு வந்துருச்சுன்னா இந்த 3வது சவனமும் பூர்த்தியாகும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சா உபாசனம் பண்ணினோம். ஏன்னா 116 வயசு வரைக்கும் அரோக திருடகாத்திராளா நீங்க இருக்கலாம், ஏதோ என்னமோன்னு வெஜிடபிளா இருந்த பிரயோஜனம் இல்லை, இன்னொருத்தருக்கு பாரம் இல்லாமல் நீங்க வாழக்கூடியதான ஒரு உபாசனை சொல்லியிருக்க சாந்தோக்கிய உபனிஷத்துல. அப்படி ஏன் சார் பிராரப்தகர்மா 20 வயசுலயே போகணும்னு இருக்கு, இன்னும் இருக்கேன்னு 116 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு இருக்கு. வேதங்கள்ல இப்படிப்பட்டதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது காமிக்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லியிருக்க. இந்த வரத்தை பீஷ்மாச்சாரியரை கொடுத்தது அவர் அப்பா, அவருக்கு சந்தனு. அந்த சந்தனு மகாராஜா தான் அதை உபயோகப்படுத்தல, இத்தனையும் பையனுக்கு கொடுத்தார், அவருக்கு தெரிஞ்சாத்தானே அவர் இன்னொருத்தர் கொடுக்க முடியும், அதனால தான் கொடுத்தார். அந்த விஜயை சாதிச்சுட்டு இருந்த உபதேச மாத்திரத்தினாலேயே அவருக்கு கிடைச்சிருந்த பீஷ்மாச்சாரியருக்கு, அப்ப அவர் இடத்துல சித்தமா தானே இருக்கணும். இருந்த போதிலும் அவர் அதை உபயோகப்படுத்தல. ஏன் உபயோகப்படுத்தலைன்னு, இந்த வாழ்க்கை வேண்டாம்னு நினைச்சார். தானா போறது போட்டுமே, இருக்கிற பதிய நம்ம என்ன பண்ண போறோம், எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு, அடைஞ்ச பிறகு இந்த சரீரம் போனா போட்டுமே அப்படின்னு நினைச்சார். ஆனா அவரிடத்துல இதை விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருந்தது. என்னது, அவருக்கு பேரே சம் தனு. தனுன்னா இந்த சரீரம், இதை ரொம்ப வயசான சரீரமா இருந்தாலும் அவர் வந்து தொட்டார்னு வச்சுக்கலேன், அந்த சரீரம் மறுபடியும் யவனத்துக்கு வந்துடும். இப்படி ஒரு சக்தியை அவர் வச்சுருந்த ரொம்ப பேரை யவனமா ஆக்கியிருக்காருன்னு சொல்றாருங்க. அதனால அப்படி ஒரு சக்தி இருந்தது, அவனால அவருக்கு சந்தனு பேரு. இப்ப பீஷ்மாச்சாரியருக்கு இந்த ஒரு சக்தியை கொடுத்தார். பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணார், அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். அம்மா சத்யவதி சொன்னா, இந்த சிம்மாசனத்துல சரியான வியக்தி வர பணியத்தை அதை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களதுன்ட்டார். தர்மத்துக்கு தகுந்தா போல இந்த உலகத்தை பரிபாலனை பண்ணக்கூடியதான வியக்தி வர பர்யந்தம் இதை நீங்க கட்டி காத்து அதுக்கப்புறம் நீங்க போலாம்னு. அந்த வார்த்தைக்காக இத்தனை நாள் காத்துருக்க. அவருக்கு பின்னால விசித்திர வீரியன் சித்ராங்கதன்னு ரெண்டு பேர். அந்த விசித்திர வீரியனுக்கு முதல்ல இதாகி அதுக்கப்புறம் ஆத்தகாரி காலமாயிட்டு, அதுக்கப்புறம் அவரே காலமாயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததி வியாசாச்சாரியனால திருதராஷ்டிரர், பாண்டுராஜா இப்படி பிறந்த விதுரன். அதற்கு பிறகு திருதராஷ்டிரனுடைய குழந்தைகள் கௌரவாள், பாண்டுராஜாவுடைய குழந்தைகள் பாண்டவாள், இப்படி உண்டாச்சு. அந்த துரியோதனாதிகளுக்கும் அவருடைய குழந்தைகளும் பிறந்திருக்கா. அதே போலயே அர்ஜுனாதிகளுக்கும் அபிமன்யாதிகள்லாம் பிறந்திருக்க. இத்தனை வருஷம் இருந்தார் இவர். அப்பெல்லாம் இது மாதிரி ஏதோ 60-80 அப்படி எல்லாம் கிடையாது வயசு, ஒவ்வொருத்தரும் 200-250 வயசு இருப்பார். தீர்க்க ஜீவிகளா இருந்தா, அதனால அவருக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாரா, நான் பண்ண வேண்டியது இந்த சிம்மாசனத்துல உயர்ந்ததான ஒரு வியக்தியை உட்கார வைக்கணும்னு அம்மாவுக்கு வார்த்தையை கொடுத்தேன். உலகத்துல தர்மராஜா மாதிரி தர்மத்தை பரிபாலனை பண்றவா யாரும் இல்லை, அவரை உட்கார வச்சாச்சு. கடைசியில் நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நினைச்சோம்னு அனுபவிச்சாச்சு. கிருஷ்ண பரமாத்மான்றது அவ்வளோ அபாரமான பக்தி வந்தது, ஜீவன் முக்தியும் வந்தாச்சு. இனிமேல் இந்த சரீரத்தோட நமக்கு என்ன வேலை, வேண்டாமே அப்படின்னு நினைச்சுட்டு பகவான் கண்ணில் எதிர்க்க இருக்க காலத்திலேயே சரீரத்திலிருந்து பிராண்டம் விடணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அவர் தீர்மானம் பண்ணினதே அவருடைய மனசுல பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஈஸ்வர சர்வ பூதானாம் இதயத்துக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சாட்சிய பகவான் நின்றிருக்கார். சாட்சி சேதா கேவலோ நிற்குட பார்த்த. இப்ப நான் இதற்காகத்தானே ஒரு மாசமா உங்க பக்கத்துல நிக்கிறேன். ஏ நீங்க அன்னைக்கு 10வது நாள் யுத்தத்துல நான் கோபித்துக்கொண்டு உங்க மேல வரும் பொழுது நீங்க என்ன நினைச்ச, இந்த ஒரு காட்சி என் சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது காட்ட மாட்டேடா அப்படின்னு நினைச்சேடோ இல்லையோ? நான் பார்க்க மாட்டேனா பகவானுக்கு சக்கராயுதத்தோட, நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு மனசுல நினைச்ச, மனசுல நினைச்ச அதை தீர்மானம் பண்ணிவிடுவேன். அத பக்தால் யாரா இருந்தாலும் மனசுல நினைச்ச மாத்திரத்துல மறுபடியும் நீங்க மறந்து போயிடலாம், பகவான் மறக்கப்பட்டார். உங்களுடைய அபிப்பிராயம் ஒரு ஆசை இருந்ததை ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பார் அவர். ஆகையால் பார்த்தார், ஓஹோ சார், இந்த சமயத்துல நான் எப்படி இருக்கணும்? தேவகி புத்திரா இருக்க கூடாது. தேவகி இனந்தனா பாபனா அப்படின்னு தேவகி இனந்தனா காமிச்ச, உலகத்தை படைக்கிறவனா காமிச்ச, உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களும் அடியோட தொடச்சு விடுவேங்கிற அம்சத்தையும் காமித்தேன். இப்பொழுது நீங்க எப்படி பார்க்கிறேன், இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போக சமயத்துல எனக்கு அந்த சங்கசக்கர கதாத்திய ஆயுதங்களோட வேணும்னு சொன்னேன, அந்த காட்சியை கொடுக்கிறேன். இந்த ஸ்வரூபத்தை காமித்த பகவான் அதே சொல்றார், சங்க பிரந்தகி சக்ரி சாங்கதன்வாகதாதரஹா. சங்கபிரத் கையில சங்கத்தை வச்சுருக்கார். இந்த சங்கத்தை வச்சுருக்காருன்னு அது என்ன சார் பெரிய விவகாரமானார்? ரொம்ப பெரியவா இதை வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் உண்டுது. சாதாரணமா நம்ம சங்கம் வச்சிருந்தா என்ன பீச்சில் வந்து திருடின்னு வந்தியா, எடுத்துன்னு வந்தியா, பொறுக்கிட்டு வந்தியான்னு கேட்பேன். சாதாரணமா வச்சிருந்தா பகவான் வச்சிருந்தது அதுக்கு விசேஷம். பாஞ்சஜன்யம் தேவதத்தம் தனஞ்சயா, பாஞ்சஜன்யம்னு பேரா வந்தா அந்த பகவான் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு தனி பேர் பாஞ்சஜன்யம் அப்படின்னு. அர்ஜுனன் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு தேவதத்தம் தனஞ்சயா, பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா பிரகோதரா. பீமன் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு பௌண்ட்ரம்னு பேர். நகுல சகதேவாளுக்கள்ல இருக்கக்கூடியதான சுகோஷம் மணிபுட்பகம்னு பேரா. அவ கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு தனித்தனி பேர் வச்சுருக்கா. அப்படி விசேஷமான ஒரு சங்கம். சங்கம்னு சொல்லல, இது என்ன சார் ஒரு விசேஷம்? சம்னா நல்லதுன்னு அர்த்தம். ஸ்வத்ரே யதம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம். சம்னா சுபம் நல்லது, ஹாஸ்பிட்டல். கம்னா ஆகாசம். அந்த சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழி இருக்கே அது நன்மையை கொடுக்குமா. ஸோ நல்ல சங்கம்னு எப்படி தெரியும் நமக்கு? சங்கத்தை எடுத்து காதல வச்சுட்டேடா, ஏன்னா ஓம்னு கேட்கணும். சமுத்திரத்துல இருந்து ஒரு சத்தம் வருது பார்த்தேடா, அது மாதிரி சத்தம், அந்த அலைகளுடைய சத்தம் வரா போல கேட்கணும். அப்படி சங்கம் இருந்ததேயானால் அது நல்ல சங்கம்னு அர்த்தம். சங்கம்ங்கிறது ஒரு பிராணிக்கு வெளியில இருக்கக்கூடியதான ஓடு. அந்த பிராணி அதுக்குள்ள இருக்க சமுத்திரத்துல, அந்த பிராணி சரீரத்தை விட்ட பிறகு அந்த சரீரத்தை ஓடு வழியில தரும், அதை எடுத்துட்டு வரலாம் சங்கம்னு விற்கிறார் நமக்கு. அந்த சங்கத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. சங்கத்துல தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணினா சங்காபிஷேகம் ரொம்ப வசதி அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த சங்கம் பகவான் கையில இருக்கக்கூடியதான சங்கம் எப்படிப்பட்டதுன்னு பாஞ்சஜன்யம்னு பேரான அதுக்கு பாஞ்சஜன்யாக்கியம் சங்கம். பூதாதி அகங்காராத்மகம் சங்கம் விப்ரது. பூதாதி பூதங்களுடைய முதல் ஸ்வரூபம் காரணம். இந்த பஞ்சபூதங்கள் நாம பார்க்கிறோம் பார்த்தேடா, ஆகாசம் வாயு அதே போல நெருப்பு ஜலம் பூர்திவி, இந்த அஞ்சு மகாபூதங்கள் இருக்க. இந்த மகாபூதங்களுக்கும் பிறந்ததுக்கு ஒரு வழி உண்டு. பகவான் முதல் என்ன பண்ணியிருக்கார், அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்களை பண்ணின, பண்ணிவிட்டு அந்த அபஞ்சீகிருத பஞ்சபூத தன்மாத்திரைகள்ல இருந்து சத்வகுணத்தை எடுத்துட்டு சத்வகுணங்கள்னால உங்களுக்கு புலன்களை பண்ணினாராம். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல். கண்ணானது நெருப்பு தன்மாத்திரையிலிருந்து பண்ணினர், நாக்கானது ஜல தன்மாத்திரையிலிருந்து பண்ணினர், பிருத்திவியானது இந்த மூக்கானது பிருத்திவி தன்மாத்திரையிலிருந்து பண்ணினர், காத ஆகாச தன்மாத்திரையிலிருந்து பண்ணினர், தோல் இருக்க பத்தில தொடுமுணர் அதை என்ன பண்ணினார், வாயு தன்மாத்திரையிலிருந்து பண்ணினார். அதனால்தான் கண்ணு எரியுறதுங்கிற, எப்பாவது நாக்கு எரியுறதுங்கிறடா. ஏன் கண்ணு எரியுறது? அது நெருப்புல இருந்து வந்தது, நெருப்பு எரியத்தான் செய்யும். நாக்க ஜல தன்மாத்திரிலிருந்து வந்தது, ஆகையால் நாக்கு எப்பவும் ஈரமாக தான் இருக்கும். நாக்கு வத்தி போச்சுன்னா லோகோசின்னு இருக்கும். கடைசி வரைக்கும் நாக்கு இருந்த ஈரமாக தான் இருக்கும். இப்படி ஐந்து புலன்களையும் ஐந்து பூத தன்மாத்திரைகளுடைய சத்துவ குணத்திலிருந்து பண்ணினார். பிறகு ஐந்து பூத தன்மாத்திரைகள் முதல்ல சிருஷ்டி பண்ணார், அதனுடைய ரஜோகுணம் இருக்குல்லவா, அந்த ரஜோகுணத்திலிருந்து வாக்பாணி பாத பாயு உபஸ்தம், வாக்கு கையே காலு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போற இந்திரியங்கள் எல்லாம் பண்ணினார். அப்ப சத்துவகுணமும் ஆயிடுத்து, ரஜோகுணமும் ஆயிடுத்து, மிச்சம் என்ன சார் இருக்குன்னு, பஞ்ச தன்மாத்திரையில தமோ குணம் மட்டும்தான் இருக்கு. அந்த தமோ குணத்துல உன்னோட ஒண்ணு சேர்ந்து பஞ்சீகரணம் பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணினார. அப்ப இந்த உலகத்துக்கு மூல காரணமாக நீங்க பார்க்கக்கூடியதான ஜடமான உலகங்களுக்கு மூல காரணமா இருக்கிறது என்ன, தமோ குணம். அதான் பூதாதி பாஞ்சஜன்யாக்கியம் பூதாதி அகங்காராத்மகம் சங்கம். அந்த சங்கமானது பூதாதி தமோ குணத்துல இருந்ததான அகங்காராத்மகம் சங்கம், அத கையில வச்சுட்டு இருக்க. ஆகையால் இவருக்கு சங்கமிருத்துன்னு பேரு. இந்த சங்கத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு, ஞானப்பிரதம். சங்கமானது ஞானப்பிரதம். சங்கத்தை நம்ம சங்க சப்தத்தை கேட்டோமையானால் அது ஞானம் உண்டாகும். ஆகையால் தான் பூஜையிலெல்லாம் நார்த் இந்தியாவுக்கு போனேன்னு வச்சுக்கலாம், வடதேசத்துக்கு பூஜை சமயத்தில் சங்கம் ஊதுவான். நமக்கு இங்கெல்லாம் சங்கத்தை ஊதுறது இல்லை, சங்கத்தை ஜலத்தை வச்சு அப்படியே என்ன பண்ணுவோம், அங்கே சங்கத்தை ஊதுவான். எதற்காக, ஞானப்பிரதம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமா, ஏன்னா ஞானத்தின் இடத்துல தான் அவருக்கு ரொம்ப அபிப்பிராயம், அங்கே சங்கத்தை ஊதுவான். துருவஸ்வாமி அவர் 5 வயசு அப்பா மடியில் ஏறணும்னு நினைக்கார். அந்த உத்தமன்னு தம்பி இருந்தா அவனும் ஏறினா இந்த குழந்தைக்கும் அப்பா மடியில் ஏறணும்னு அபிப்பிராயம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்டேஜ், ஒரு 4-5 வயசு அப்ப அது கீழே உட்காராது, மடியில் தான் வந்து உட்காரணும். 1 வயசு 2 வயசுல இருக்கிற பையன்தான் மடியில் உட்கார்ந்த நமக்கு வெயிட்டா தோணாது, ரொம்ப அபிமானமா கொஞ்சம் இருப்பேன். ஒரு 5 வயசுல உட்கார்ந்தா கீழே தள்ளி விடுறேன் நீங்க, அது மேல வந்து உட்காரும். இப்படி ஒரு 5-6 மாசம் போகும். அப்ப உங்களாலையும் தாங்க முடியல, அந்த குழந்தையாலும் உட்கார முடியல, அப்படி ஆகும். அப்படி அது மாதிரி அப்பா மடியில உத்தமன் உட்காரணும் நினைச்சா இவரும் உட்காரணும் நினைச்சான். விவகாரம் என்னடா சேர்ந்தார், அந்த அம்மா அந்த உத்தமனுடைய அம்மா இவருடைய இளையாள என்ன பண்ணினான்னா அந்த குழைய கீழே தள்ளி விட்டா, நீ உட்கார முடியாது அப்பா மடியில, துர்பகாயா உதரே கிரகிதா, நீ எவ்வாயத்துல பிறக்கல சுனீதி மயத்துல பிறந்திருக்காய், ஆகையா நீ உட்கார முடியாதுட்டா. இந்த குழந்தை என்ன பண்ணுமா, அப்பாவும் தன்னை சேர்க்கல, வேற எங்கேயுமா உலகத்துல கஷ்டம் வந்ததுன்னா குழந்தைக்கு அம்மா கிட்ட ஓடுவா. ஓடினா அந்த அம்மா சொல்றாளா, வேற வழி எனக்கு தெரியல, நான் பத்மபலாசலோசனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. அப்பா குழந்தை உன்னுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஒருவரை தான் எனக்கு தெரியறது, எனக்கு என்னென்ன அந்த தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதான பகவான சரணாகத்தை அடைக்கணும். அதான் ஞானாதன்யத்தில் நமாஸ்தி அப்படின்னு ஞானாதேவத கைவல்யம் நானிய பந்தா வித்தியதை அயனாய அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியத்தை சுகஸ்வாமி அப்படி சொல்லிவிட்டார். நானியம் தத பத்மபலாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தை நேர பொழுது ஏற பகவானை தேடுறதுக்காக. ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல மாற்றிகள்ல எல்லாத்தையும் விட்டு விட்டு பகவானை தேடுறதுக்கு இதயத்துக்குள்ள போறா இந்த குழந்தை காட்டுக்கு போற. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடியதான பிடிவாதத்தை பார்த்தா, நமக்கு அந்த பிடிவாதம் வரலையே, நம்ம படத்துக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருக்கோம், பணம் வேணும், புகழ் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு உலக சுகங்கள் வேணும் என்றல்லவா மனிதன் சுத்தி கொண்டிருக்கான். எல்லாத்தையும் விட்டு ஓடினான் குரு, தானா ஓடி வந்த, ஓடி வந்து அவருக்கு வைராக்கியம் இருக்கான்னு பார்த்தார். அதற்கு பிறகு ஒன்னமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு துவாதசி ஈஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்துக்கு அங்கநியாச கரநியாசங்கள்லாம் சொல்லி தியானஸ்லோகத்தையும் சொன்னாராம். சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்கமருணோட்டேக்ஷடாதரம் பிரணதாசிரயணம் ரம்ணம் சரண்யம் கருணார்ணவம். இப்படி விசேஷமாக துவாதசாஸ்திரி மந்திரத்தை உபதேசம் பண்ணின, 6 மாசம் ஜபித்தார், விடாம ஜபித்தார், வேற எதையும் பார்க்கல. பகவான் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமானா கண்ணை மூட்டிகிட்டே இருக்கார். எதிர்க்க வந்து பகவான் நிற்கிறார், இவர் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிருக்கார், இதயத்தில் பார்த்துட்டுருக்கார். அவர் பார்த்தாரா மகாவிஷ்ணு எந்த என்ன பார்க்கறதுக்கு மகாலட்சுமி தாயாரும் ஏகாந்த சேவைக்காக காத்துன்னு இருக்காளோ. யோ முருக்கிய தேஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீயே தர இரங்க விமருக்கியமானயா. அங்க தட்டுல தாமர பொருட்களை வச்சுருந்து எனக்கு சேவை பண்ணணும்னு எந்த அம்பாள் ஏகாந்த சேவைக்கு காத்துன்னு இருக்காளோ அப்படிப்பட்ட நான் வந்து எதிர்க்க நிற்கிறேன், இந்த குழந்தை கண்ணு திறக்க மாட்டேங்கிறத என்ன பண்றதுன்னு பார்த்தாரோ. அப்புறம் பார்த்தா ஓஹோ, இந்த குழந்தை இதயத்துல பாக்குறது, இதயத்துல பார்த்து கொட்டும் பொழுது வெளியில கண்ணு திறக்க மாட்டேங்கிறது, ஆகியால் என்ன பண்ணோம்னா அதை மறைச்சாதான் திறக்கும் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடியதான அஞ்சு சக்தி, அதுல திரோதானம்னு ஒரு சக்தி, அதனால மறைச்சாரம் உள்ள அந்த ஸ்வரூபத்தை பீரிட்ட கழந்த கண்ணு திறக்கிறது. எதிர்க்க எந்த உருவம் சின்னதாக இதயத்துல பார்த்தேனோ அதே உருவம் சூத்யஸ்பத்தி கிரீட்டம், அழகான கிரீட்டங்கள், குண்டலங்கள், தோல் வளையங்கள், கையில வளைகள், விசேஷமான மாலைகள், வனமாத ஸ்ரீவத்சம், இப்படி எல்லாம் வச்சுட்டு அற்புதமான ஒரு சுரூபம் புரிசிருப்போட இருக்கக்கூடியதான சுரூபத்தை அப்படியே பார்த்தார். பார்த்ததுமே குழந்தைக்கு அழுக வருது. என்னாச்சுன்னா இப்படி ஒரு சுரூபத்தை பார்த்தேனே, இந்த சுரூபத்தை சொல்றதுக்கு என்னிடத்துல பேச்சு இல்லையேன்னு நடக்கும். எப்படி வர்ணனம் பண்ணுவேன்னா அந்த சுரூபத்தை ஒரு சொல்லும் படிக்கலையே, ஸ்கூலுக்கு போகலையே, எங்கே எல்கேஜி போனேடா யூகேஜி போனேடா, எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் பண்ணும் நினைக்கிறேன், மனசில் இருக்க வாக்கில் வரலையே அப்படின்னு பகவான் பார்த்த கவலைப்பட வேணும். கிருபையா கபோலே கம்புனா, வேதமயமா இருக்கக்கூடியதான் அந்த சங்கத்தை எடுத்து அவருடைய கன்னத்துல அப்படி தொட்டாராம். தொட்ட மாத்திரத்தினால என்ன ஆச்சுன்னு சங்கம் ஞானப்படுறதுமோ இல்லையோ, அவ்வளவு ஞானமும் சகல ஞானமும் அவருக்கு வந்துருச்சு. வேத ஞானம் வந்தாச்சு, கவித்துவம் வந்தாச்சு, யோந்த பிரவித்யம் மகாகவிதம் மகாத்மா அப்படின்னு அந்த எனக்கு உள்ள பூந்துட்டு கையை கால ஹஸ்த அந்யம் ஹஸ்த சரண சிரவணத்வகாதின்னு பிராணந்தமோ பகவதே புருடாய தௌபியம் அப்படின்னு யார் எனக்குள்ள பூந்துட்டு கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதா, மூக்குக்கு மூக்கா, எல்லாவற்றையும் என்னுடைய புலன்மைகளை எல்லாவற்றையும் தூண்டி கொண்டிருக்கல, அப்படிப்பட்டதான உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி 20 ஸ்லோகங்களை பண்ணினான்னு விசேஷமாக ஸ்ரீமத் பாகவதத்துல துருவ சரித்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு சங்கம், இந்த சங்கத்தினால மகிமைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த சங்கத்தை தரித்திருக்கார். சங்க பிரது பாஞ்சஜன்யாக்கியம் பூதாதி அகங்காராத்மகம் சங்கம் விப்ரது சங்கபரது. அவ்வளவுதானா ஞானத்தை கொடுத்தேன். அந்த ஞானம் எதனால வந்திருக்க? ஞானம் எப்படி வரும் ஒரு மனுஷனுக்கு? ஆச்சாரிய உபதேசத்தினாலத்தான் வரும். ஆச்சாரியனும் ஏதோ ஊர்வம்பு பேச மாட்டார். ஊர்வம்பு பேசினா அவருக்கு ஆச்சாரியன்னு பேர் இல்லை. வந்ததுமே ஏதோ ரெண்டு நிமிடம் சௌக்கியமா இருக்கலாம் என்ன ஏது கேட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன உபனிஷத் தத்துவத்தை சொல்வார். சாதாரணமா பேசினாலும் உபனிஷத் தத்துவத்தான் சொல்லுவார். ஏன்னா அவர் அதையே தானே நடந்துட்டு இருக்காரு 24 மணி நேரமா. ஸோ அப்ப அதை சொல்வாரா? அந்த உபனிஷத்துக்கு தான் வித்யான்னு பேர். கிரந்தமா இருந்தா அபராவித்யா, அதனால வரக்கூடியதான அறிவா இருந்தால் பராவித்யா அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த வித்யா மயா நந்த காட்சியா அசிஹி அத்யா இது நந்தகி. பகவான் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு பேர் என்ன? பாஞ்சஜன்யம். பகவான் கையில இருக்கக்கூடியதான கத்திக்கு பேர் என்ன? காய்கறி வெட்டுற கத்தி இல்ல, இதுக்கு ஒரு தனி பேர் இருக்க. இது என்ன கத்தி? நந்தகம்னு பேர். நந்தம்னா ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான கத்தி. ஆனந்தம் உங்களுக்கு எப்ப வரும்? அறிவு வந்தா வரும். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. அந்த ஆனந்த சொல்றோம், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஒரு ஆனந்தம் அந்த நந்தகம்னு வச்சுருக்க. அது என்ன பண்ற தெரியுமா? நான் அஜ்ஞானத்தை அறுக்கிறதா. வித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா. மனுஷனிடத்துல இருக்கக்கூடியதான ஆதி மூலமான ஒரு அஜ்ஞானம் என்ன இருக்கோ, இப்பதான் பூரல் ஆவணி அவற்ற நீங்கள அனாத்திய வித்யா பரிபிரமியமானத்யா. எத்தனை நாளோ அனித்திய அவித்தியினால சுத்தி கொண்டிருக்குமே. ஏனாபி புண்ணிய கர்ம விசேஷன மனுஷ ஜென்ம பிராப்தத்யா. எந்த ஜென்மாவிலையும் என்னமோ தெரியாம ஒரு துளசியை பகவான் பாதத்தில் போட்டேன். உங்க கையை நழுவி கீழே விழுந்தது, அங்கே பகவான் பாதம் இருந்தது, நீங்களா போட்டிருக்கலாம். அப்படி விழுந்ததுமே ஒரு மனுஷ ஜென்மம் வந்துருது. அங்க சொல்றது கேனாவி புண்ணிய விஷயம், மனுஷ்யகம் ஜென்ம லப்தவதா, என்ன பண்ணினோ புண்ணியம் தெரியலையே, மானிட பிறவி வந்தது அவ்வளவுதான். பிறவி வந்ததுக்கு என்ன பண்ணினோம்னு யோஜனை பண்ணினா தெரியல பத்தியில. அப்படிப்பட்டதான அந்த அஜானத்தை, மூலாஜானத்தை அடியோடு அறுக்கக்கூடியது அந்த கத்தி. ஆகையால் பகவானுடைய கத்திக்கு என்ன பேரு? நந்தகம்னு பேர். அதான் வித்யாமய நந்தகாட்சா அசிஹி அத்யா இதி நந்தகி. லலிதாசாஸ்திரத்தை சொல்லும் பொழுது ராகஸ்வரூப பாஷாத்ய குரோதாகாரம் குஜோஜ்வலா மனோரூபேட்ச கோதண்டா பஞ்சதன்மாத்திர தாயக அப்படின்னு ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு விசேஷம் சொன்னேன். அதே போல இங்க என்ன சொல்றார், சங்கம்னு சொன்னமையான பூதாதி அகங்காரம், அகங்காராத்மகமா இருக்கக்கூடியதான சங்கம் ஞானப்பிரதம். இந்த கத்தின்னு ஒன்னருக்கு பதிலாக அது வித்யாபிரதம், எப்படியும் பராவித்தியை கொடுக்கக்கூடியது, வித்தியை கொடுக்கக்கூடியது இது அப்படின்னு. கட்கம் கத்தி ஒண்ணுதான். அதனால சங்கபுரம் நந்தகே நந்தகா நந்தகாட்சா அசிஹி அசியாயிதி நந்தகே. அதற்கு பிறகு சக்கரி, பகவானுக்கு என்ன பேரு? சக்கரி, சக்கரத்தாழ்வார். பொன்னிலையனால் விஷ்ணு கோவிலுக்கு எங்கே பண்ணாலும் சக்கரத்தாழ்வார் சுதர்சனாளர் முதல்ல அவரை பார்த்துட்டு அப்புறம் தான் போகணும். ஏன்? அவர் மனசு தத்துவம், நம்ம மனசை இங்கே இங்கே அலையாம நிக்க வைப்பார். அப்ப பகவான் இடத்துல போய் பார்த்தா நமக்கு மனசுல பகவான் நிற்பார். அதனாலதான் முதல்ல சக்கரத்தாழ்வாரத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு பாரு. இது என்ன சார், அவரோட இருப்பார், நான் முதல்ல இங்கே பார்க்கணுமா, இப்படி எல்லாம் நமக்கு தோணும். நம்ம மனசால எங்கெங்கே அலையாமல் ஒரு இடத்துல நிற்கும்படி அனுகிரகம் பண்ணுவார். அந்த மனசு நிற்கிற சமயத்திலுமே பகவானை பார்த்தோமையான பகவானுடைய திருவுருவம் நம்ம உங்க மனசுல அப்படியே நிற்கும். அதுக்காக ஆகையால் மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாட்சம் சக்கரம் அத்தியாப்தி, அதனால இவருக்கு சக்கரின்னு பேர். மனஸ்தத்வாத்மகம், மனசுங்கிற ஒரு தத்துவம் அந்த ஸ்வரூபமா இருக்கார் இவர், அவருக்கு அதனால அவருக்கு என்ன பேரு? சக்கரி. இந்த சக்கரமானது இன்னொரு பேர் உண்டு அதுக்கு, சுதர்சனம். சுதர்சனம், தர்சனம்னா அறிவு, நல்ல அறிவு. அறிவிலையும் நல்ல அறிவு கெட்ட அறிவு இருக்குங்க. புலன்கள்னால வரக்கூடியதான அறிவெல்லாம் சாதாரணமான அறிவு, பாப்பேன் படும். இதை பார்க்கும்பொழுது இது தெரியுது, அதை பார்க்காம அங்கே பார்த்தேன்னு இதை மறந்து போச்சு, அங்கே பார்க்கறது இந்த பக்கம் பார்த்தேன்னா அது மறந்து போச்சு, அப்படித்தானே? லோகத்தில் இருக்கக்கூடியதான தரிசனங்கள்லாம் எதை எப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களோ அப்பொழுதும் அந்த அறிவு இருக்கு, இன்னொன்னு பார்த்தேன்னா பழைய அறிவு மறந்து வருது. ஆனா இந்த சுதர்சனம் ஒரு தரம் உங்க மனசுல அந்த பகவானுடைய ஸ்வரூபம் ஏற்படுமையானால் இனிமேல் அது உங்க மனசை விட்டு போகாது, நீங்களா அது மறந்தாலும் அது பாட்டுக்கு தோடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் அந்த ஸ்வரூபத்துக்கு என்ன பேரு? சுதர்சனம் பேர். ஆகையால் இப்படிப்பட்டதான அழகான ஒரு சக்கரத்தை கையில வச்சுருக்க, எந்த சக்கரமானது சம்சாரத்தில் நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான இன்னல்களை எல்லாம் அறுத்து விடுமோ, நமக்கு வரக்கூடியதான கவலைகளை எல்லாம் நீக்கி விடுமோ, போக்கி விடுமோ, அப்படிப்பட்டதான சக்கரத்துக்கு அது அழகான சக்கரம். அதுக்காக சுதர்சனம்ங்கிற சக்கரம் சக்கரி. மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாட்சம் சக்கரம் அத்தியாசி ஒன்று சொன்ன. இப்ப மனத்த அகங்காரம்னு முதல்ல சங்கத்துக்கு சொல்லியாச்சு, வித்யாமயம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுக்காக அடுத்ததாக கத்திய சொன்னோம், மூணாவது அவர் கையில இருக்கக்கூடியதான இந்த சக்கரம் இருக்கு பார்த்தால இந்த மனசை சொல்றது, இந்த மனசு வேகமா ஓடிட்டே இருக்கு இல்லையா, அதே போல இந்த சக்கரம்னு சொன்னார். அதோட மட்டுமல்ல அவருக்கு சக்கரின்னு இன்னொரு பேர். என்ன சுவாமி சக்கரின்னு எதற்காக சொன்னேன்? அவர் சக்கரத்தை பண்ணினால் ஆகையால் அவருக்கு சக்கரின்னு பேர். என்ன சக்கரம் பண்ணினார்? இந்த உலகம் எனக்கூடியதான சக்கரம் பண்ணின. எங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா பகவத்கீதையில, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தேஹயா அகாயுரிந்திரியா ராமஹ மோகம் பர்த்தத ஜீவதே அப்படின்னு மூணாவது அத்தியாயத்துல அவர் என்ன பண்ணினார்? மனுஷெல்லாம் அண்ணா பவந்தி பூதானி, நம்ம எல்லாம் பிராணிகள்லாம் இங்கே பிறந்தான், அம்மா அப்பா சாப்பிட்ட அன்னத்தினால பிறந்தான். இந்த அண்ணன் எங்கிருந்து பறக்கிறது யோஜனை பண்ணியான்னு கேட்டார். பர்ஜன்யாதன்ன சம்பவா, மழை வந்தா அண்ணன் வரும், மழை வந்ததுன்னா தானியங்கள்லாம் வளர்றது, அதனால அண்ணன் நம்ம சாப்பிடுவோம். மழை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார் அவர். மழையா? அது வந்து யஜ்ஞா பவதி பர்ஜன்யா, அங்கே அவாவா ஹோமயமா பண்ணினாள், ஏன்னா மழை வரவே இல்லையேங்கிறட. ஹோமம் பண்ணினா தானே ஆத்துல ஏதாவது புருஷத்த ஹோமம் ஸ்ரீசுத்த ஹோமம் கணபதி ஹோமம் ஏதோ ஒன்று பண்ணணும். அப்படி ஹோமங்கள் பண்ணிட்டே இருந்தோம்னா, யாகங்கள் பண்ணிட்டே இருந்தோம்னா மழை வருது. யாகம் இங்கேருந்து பிறக்கிறதுன்னு ஆரம்பித்தோம். யஜ்ஞ கர்ம சமுத்பவா, அதுக்காக கர்மாவை பண்ணணும். கர்மாவை பண்ணோம்னா கொண்டு போய் செங்கலை கொண்டு வந்து, மணலை கொண்டு வந்து, அரிசி இதை கொண்டு வந்து, பசு நெய்யை கொண்டு வந்து, மந்திரங்கள்லாம் நல்லா படித்து, அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள்னால திரவியங்கள் விட்டு ஹோமம் பண்ணீங்கன்னா யாகம் வரும். யாகம் என்ன, கடையில் போய் யாகம் கொடுந்தா வாங்கிட்டு வர முடியும்? நீங்க பண்ணணும் கர்ம சமுத்பவா. ரைட். கர்ம எங்கிருந்து வருதுன்னா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, வேதத்துல வந்து பிரம்மத்துக்கு வேதத்துக்கு பிரம்மான்னு ஒரு பேர். ஓஹோ, வேதத்துல வந்து வந்துருந்தேன் இந்த பையன் நடந்த. மறுபடியும் அந்த வேதம் எங்கிருந்து உண்டாச்சுன்னு கேட்கறேன். அந்த வேதமா அக்ஷரதமுத்பவா, அக்ஷரத்திலிருந்து உண்டாச்சு, பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. இந்த வேதமானது எங்கிருந்து உண்டாச்சு? அத்திய மகதோ பூதத்தினைஸ்வசிதமேதேதவைதர்வேத, பரமேஸ்வரன் அப்படி மூச்சுக்காத வழியா எல்லா ஆகமங்கள் நிமங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் வெளியில விட்டார். ஆகையால் என்னாச்சுன்னு, நீங்க முதல்ல சொன்னதான அன்னம் சொன்னீங்கல்ல, அந்த அன்னத்திலையும் இந்த அக்ஷரம் வியாபிச்சிருக்கு. என்னாச்சு? மனுஷியால் அன்னத்தினால தேவைப்படுறா. அன்ன மழை வந்தால் வரும், மழையானது யஜ்யம் பண்ணினா வரும், யஜ்யமானது கர்மாவை பண்ணினா வரும், கர்மாவானது வேதத்தில் வந்து உண்டாச்சு, வேதமானது பிரம்மத்தில் வந்து உண்டாச்சு. அந்த பிரம்மம் திருப்பியும் அன்னத்தில் இருக்கு. அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் பதிரம். என்னதாச்சு, இது ஒரு சக்கரமா வட்டமா வந்து பார்த்தா, அன்னத்திலிருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அன்னத்தில் பிடிச்சதா? அதனால தான் அன்னத்தை வையாது. எல்லோருக்கும் அன்னம் எடுங்க. யாரு வந்தாலும் பசிக்கிற சமயத்தில் பஞ்சபட்ச பரமான்னு கேட்கல, ரசந்தாலும் கொடுங்க, இல்லேன்னு விரட்டாதீங்க. அண்ணன் சத்திய திருப்தி பிரதாயகம் கொடுத்தா இல்லையா? ரைட். இப்படி ஒரு சக்கரத்தை தயார் பண்ணாரா? ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தேகயா அகா யுரேந்திரியா ராமஹா. இப்படி பசிச்ச வாளுக்கு அன்னம் விடாதவன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இப்படின்னு ஒரு சக்கரத்தை நான் பண்ணியிருக்கேன், இந்த சக்கரத்துக்கு நடுவில் முட்டுக்கட்ட விடாதையும் கர்மாவை பண்ணுட்டார். அவாவா அவாவாளுக்கு எந்த கர்மா இருக்கோ, விதிக்கப்பட்டிருக்கோ, அது பரகர்மாவை பண்ணணும். இப்படி கர்மாவை பண்ணினாதான் நீங்கள் சித்த சுத்தி வந்து பகவான் அடையலாம். உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் பகவானை நீங்கள் பார்க்கலாம், இப்பிறவையிலேயே நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேனே எனக்கு வருமா? தொட்டதெல்லாம் சரியா வரமாட்டேங்கிறது. வாழ்க்கையில் ஒரு தான் முன்னுக்கு போனால் பத்து அடி கீழே விழறேன், நழுவி போறேனே, எனக்கு பகவான் அந்தரம் பண்ணுவாரா? ஏன் சார் அப்படி நினைக்கிறேன்? நீங்கள் பகவான் நாமாவை சொல்லிட்டு இருந்தால் அத்தனையும் போயிடும். அவனுக்கு பாபநாசனஹான் ஒற்றிதை பாபநாசனஹான். ஆகையா கவலைப்பட வேண்டாம். இப்படி ஒரு சக்கரத்தை தயார் பண்ணினதுனால பகவானுக்கு என்ன பேரு? சக்கரத்தை பண்ணினவர் சக்கரி. ஆகையா சம்சார சக்கரம் அஸ்ய ஆக்ஞையா பரிவர்த்ததே இவா சக்ரி. இந்த சம்சார சக்கரமானது இவருடைய கட்டளையினால்தான் சுத்தி கொண்டிருக்காகையா சக்ரின்னு வரும். இப்ப சங்கவர் நந்தகி சக்ரி அவ்வளவுதானா? அவர் கையில வில்லையும் வச்சுட்டு இருக்கார் சார். என்ன என்ன வில்லுன்னு? மனோரூபேஷு கோதண்டா பஞ்சதன் மாத்திர தாயகான சொன்ன. அதே போல இங்க வில்லு எப்படின்னு, இந்திரியாதி அகங்காராத்மகம் சார்ங்கம் நாமா. கண்ணு காது மூக்கு நாக்க தோல் எனக்கூடியதா? நான் இந்த புலன்கள் மனசு அகங்காரம் புத்தி அகங்காரங்கள் எல்லாம் சேர்த்து அவர் வில்லா தயார் பண்ணி வச்சுட்டு இருக்க. அதனால சார்ங்கம் நாம தனு அத்தியா தேவி. நீங்க சிவதனுசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ராமன் அதை உடச்சார்னு. அதே போல விஷ்ணு தனுஷ் ஒன்று இருந்தது, அது விதுர கை விதுரர் கையில இருந்தது, அவரே உழைச்சு விட்டார். அது இந்த வில்லு முதல்ல எங்க இருந்தது? மகாவிஷ்ணு கையில இருந்தது. அந்த வில்லுக்கு என்ன பேரு? சாரங்கம்னு பேரு. என்ன வைஷ்ணவாள்னா சாரங்கா பாணி அப்படின்னு சொல்லுவார். எஸ் ஆர்என்ஜி அப்படின்னு சொல்லணும். நீங்க தெரியாம எஸ் ஏ ஆர்என்ஜிஏன்னு போட்டீங்கன்னா இந்த பரமேஸ்வரன் பேர் ஆகிடும். சாரங்க பாணின்னு பரமேஸ்வரனுக்கு பேர். சாரங்கம்னா மான், மான கையில வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். தெரியாம சாரங்கபாணிய சாரங்கபாணின்னு கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன். அப்படின்னா வச்சு ரொம்ப பேர் அப்படி தான் கூப்பிடுறான், சாரங்கபாணி ஐயங்காருங்கிறான். அவளுக்கு விஷயம் தெரியல. மாவிட்டு பேர் சொல்லும்பொழுது சாரங்கம்னு சொல்லணும், பரமேஸ்வரன் சொல்லும்பொழுது சாரங்கம்னு சொல்லணும். சாரங்கபாணி இவர், அவர் சாரங்கபாணி. இந்திரியாதி அகங்காராத்மகம் சாரங்கம் நாம தனுஹோ அஸ்யாஸ்தீதி சாரங்க தன்வா. தன்வான்னு எப்படி வந்தது? தனுஷத்தாயிதி அனங் சமாசாந்தா. இந்த வியாக்கரண சூத்திரத்தினால சாரங்க தன்வான் ஆச்சு. இப்ப நாலு கையிலையும் ஆயுதங்களை சொல்லியாச்சு, அவ்வளவுதானா? கையில கதை வச்சுட்டு இருக்கார் சார், அது எதுக்குன்னு? புத்தி தத்வாத்மிகாம் கௌமோதகீம் நாம கதாம் வகன் கதாதர. நம்ம புத்தியை சூத்தனம் பண்ணக்கூடியதான கதைய கையில வச்சுட்டு இருக்காரு. ஏன் கதைன்னு? அது வேணும். நாமோ சில சமயத்துல அப்பொழுது கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இது நம் ரொம்ப வசதி, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறோம். எங்காவது ஒரு பையன் வந்தான், அவன் என்னடா படிக்கிறேன்னு சும்மா சாதாரணமா பிடெக் ஐடி அப்படின்னு. என்னடா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு? அப்படின்னா என்னதுன்னு கேட்டு நம்ம சாதாரணமாக தானே. இன்ஃபர்மேஷன்னா என்ன, நாலெட்ஜுனா என்ன அப்படின்னு இதெல்லாம் தெரியாது சார். ஃபோர்த் இயர்ல வந்து கோர்ஸுக்கே அர்த்தம் புரியலையே. இன்ஃபர்மேஷன் தான் என்னதுன்னு அங்கே விஷயம் வருது, பேப்பர்ல வருது அந்த இன்ஃபர்மேஷன், அது இல்லைன்னா அப்ப நியூஸா? அது இல்லைன்னா இப்ப என்னத்தான் இன்ஃபர்மேஷன் அப்படியே அங்கே இங்கே அவளை கேட்டு காசிப்புங்கிறாள் அத்தானான்னு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கம்ப்யூட்டரை பத்தி விஷயம் உங்களுக்கு தெரியாதுமா மாட்டா? அப்படி போயிட்டு வந்த நமக்கு தெரியாதுன்னு பட்டம் கொடுத்துட்டான் விவகாரம் முழுக்க. அவனும் விஷயம் சொல்லல, விவகாரம் என்னன்னா. அதுபோல நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு அப்பொழுது எது தோன்றதோ, எது சரி என்று நமக்கு படுகிறதோ, அந்த சமயத்துல அந்த ஒரு தீர்மானத்தை நமக்கு வரும், நம்ம எடுத்துக்கிறோம், அதன் பிரகாரமாக செயல்படுத்துறோம். வாழ்க்கையில் அப்படித்தானே, ஓஹோ இப்படி பண்றதா அப்படி பண்றதா கொஞ்சம் யோசனை பண்றோம், சரி இப்படியே போவோம் தீர்மானம் பண்றோம், ஒரு நிச்சயம் பண்றோம், அப்படியே பண்றோம். ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு. அப்ப என்ன செய்யினர், நீங்க பண்ணிட்டு தப்புன்னு உங்களுக்கே புரியுது, ஏன் இப்படி பண்ணினர்? தலையெழுத்து சார் தலையில அடிச்சுக்கிறேன். ஏன் சார் தலையில அடிச்சுக்கிறேன்? அங்கே தானே புத்தி இருக்குன்னு இவன் தான் தப்பு, எல்லாரும் மறந்த. அப்ப என்ன, நாம் எடுத்ததான ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானம், அது சரியில்லைங்கிற ஒரு அபிப்பிராயம் அவனுக்கு வந்தால் அவன் என்ன பண்ணிக்கிறான், தலையில அடிச்சுக்கிறான். நம்ம புத்தி சரியா வரல, அவனே சொல்றான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணினேனே அப்படிங்கிறான் அல்லவா. அந்த புத்தியை சரியான வழியில திருத்தர் தான் இந்த கதை. ஏன்ன, அந்த புத்தி அவளை சீக்கிரமா மாத்த முடியாது. ரொம்ப நாள் நம்ம என்ன பண்ணுவோம் சார், நீரும் என் நிலையில இருந்தா இப்படித்தான் பண்ணுவேன், இதை விட மோசமா பண்ணிருப்பேன்னு சொல்லுவோம். சாதாரணமா யாராவது எனக்கு புத்தி இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க, எதை என்ன இல்லையன்னு ஒத்துவான், அழகு இல்லையா சரி இப்ப என்ன வேணும், காசு இல்லையா சரி, புத்தி இல்லைன்னு சொல்லி பாருங்க உதத்தான். இப்ப புத்தின்னு என்ன, அந்த புத்தியில அவ்வளவு அபிமானம் மனுஷாளுக்கு, அந்த புத்தியில இருக்கக்கூடியதான அபிமானத்தை அவனுக்கு குறைக்கணுமே ஆனால் அதுக்கு என்ன வேணும், கதைங்கிற பலமான ஆயுதம் வேணும். அதுக்காக தான் புத்தி தத்வாத்மிகாம் கௌமோதகீம் நாம கதாம் வகம் கதாதர. மகாவிஷ்ணு கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு பாங்கஜன்யம்னு பேராம், அவர் கையில இருக்கக்கூடியதான கத்திக்கு நந்தகம்னு பேராம், அவர் கையில இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு சுதர்சனம்னு பேரு, அவர் கையில இருக்கக்கூடியதான வில்லுக்கு சாரங்கம்னு பேரு, அவர் கையில இருக்கக்கூடியதான கதைக்கு கௌமோதகின்னு பேரு. பார்த்தேன், அவர் கையில இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம், நம்ம வாழ்க்கையில மனுஷனை எப்படி பண்ணணும், எப்படி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு இருக்கார். அதுக்கு பிறகு இதற்கும் அவர் கையில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் பார்த்தாச்சு. ரதாங்கபாணி, அந்த கடைசி க்ஷணம் பிராணம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போறது, உள்ள போயிட்டு இதயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம்தான் வெளியில போகணும். கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் மரண சமயத்தில் எங்கேயாகும், வெளியில இருந்து இதயத்துக்கு போறது. இதயத்துக்குள்ள 101 நாடிகள் இருக்கு, அதுல ஒரு நாடி வழியை கொடுக்கும், அந்த வழியா போவான். சோ எல்லாருமே டக்குன்னு இங்க இருந்து வெளியில இருந்து இப்படியே போறதில்ல. ஹால்ல உட்கார்ந்து இருக்கேன் சார், வெளியில போனோம்னு என்ன பண்றேன், ஹால்ல இருந்து போறேடா. இல்ல, பெட்ரூம் போய் அங்க சட்டையை போட்டுட்டு கண்ணாடிய பார்த்து சிரிச்சு விட்டு அப்புறம் தானே வெளியில போறேன். எல்லாரும் அப்படிதான் விவகாரம் என்ன, அப்படியே போறதில்ல. அப்ப அதே மாதிரியே நம்ம கண்ணு காது மூக்க நாக்கெல்லாம் மரண சுதந்திரம் இதயத்துக்குள்ள போய், இதயத்திலிருந்து மறுபடியும் சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு வந்து அங்கிருந்து சூரிய கிரணங்களை பிடிச்சுண்டு அந்தந்த லோகத்துக்கு போறது. ராத்திரியில பிராணன் விட்டாலும் சூரிய கிரணங்கள் பிடிக்கும், அதுக்கு தெரியும் சூரிய கிரணங்கள் இருக்கு. இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த சக்கரத்தை அவர் பிராணம் கலமித்து அந்த சக்கராகிருத்த கையில எடுத்துட்டு அந்த தர்சனம் காமிக்கிறார். ரதாங்க பாணி ரகசிய அங்கம் ரதாங்கம் சக்கரம் அஸ்யா இதி பாணௌ ஸ்திதம் இதி ரதாங்க பாணி. கையில சக்கரத்தை எடுத்துட்டு அந்த ஸ்வரூபத்தை பகவான் எதிர்க்க, பீஷ்மாச்சாரிய எதிர்க்க வர்றா போல ஒரு போஸ் வச்சுன்னு காமிக்கிறார். ரதாங்க பாணி ஒரு அர்த்தம், ஆமா முன்னாலேயே சக்கரின்னு சொல்லிவிட்டேல, மறுபடியும் இங்கே ரதாங்க பாணி இருக்கிற சங்கபன் கே சக்கரே எனக்கு இந்த கோலம் வேணும்னு கேட்டேன். அதே போல சக்கரத்தை எடுத்து பீஷ்மாச்சாரியனுக்கு மேல வரும்படி ஒரு ஆக்கம் பண்ணினாராம், இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது தனக்கு பிடிச்சு அவர் மன அவர் மரண சந்தல கீழே விழும் பொழுது எந்த ஒரு உருவத்தை பார்த்தார், தேரோட்டிய பார்த்தார். அர்ஜுனனுடைய தேர்ல தான் தேரோட்டின்னு இருக்க, அந்த தேரோட்டியா இருக்கக்கூடியதான கோலமும் இவருக்கு காமிக்கணுமா? முதல்ல சக்கராயத்தோட காமிச்சார், இல்ல தேரை ஓட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வேணும். தேரை ஓட்டும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தேர் தட்டுல உட்கார்ந்து இருக்கார், கையில கடிவாளத்தை வச்சுட்டு இருக்கார். இங்க ரதாங்க பாணின்னு ரதாங்கம் கடிவாளம், கடிவாளத்தை கையில வச்சுருக்கோம். முன்னால ரதாங்கம்னு ரதத்தினுடைய அங்கம் சக்கரம்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப ரதாங்கம்னு தேரோட்டும் பொழுது அந்த தேருக்கு அங்கமா இருக்கக்கூடியதான் அந்த கடிவாளத்தை கையில வச்சுருக்கார். இந்திரிய அடிகயா நாகோ விஷயாம் ஸ்டேஷ கோச்சரான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனப்பிரகிரகமேவச்சா, மனசுங்கிறது ஒரு கடிவாளம், புலன்கள் எனக்கூடியதான குதிரைகளுக்கு மனசுங்கிற கடிவாளத்தோட கட்டி, புத்தி எனக்கூடியதான சாரதி அதை கையில வச்சுருக்க. அப்படி பார்த்த சாரதியாக குரல் கொடுத்த, இந்த நாம என்ன சொல்றது, திருவள்ளிக்கடி போயிட்டு வருவோம், பார்த்த சாரதி ஸ்வரூபமா கொடுத்த. ரதாங்க பாணிஹி ரதாங்கம் சக்கரம் அத்திய பாணோஸ்திதமிதி ரதாங்க பாணிஹி அசையேவ அசக்கிய க்ஷோபணஹா இத்யர்த்தஹ. அக்காரணத்தினால்தான் யாரையும் அவர் அசக்க முடியாது. ஏன் தேர்தட்டில் உட்கார்ந்துருக்கார் பகவான், அவர் தீர்மானம் பண்ணித்தார். இத்தனை 18 அக்ஷோகிணி சைன்யங்களும் எல்லோரும் அவாவா பிராணம் விடும் பொழுது என் முகத்தை பார்க்கணும், என்னை பார்த்து அவ பிராணம் விடும். எல்லோரும் டைரக்டா வைகுண்ட லோகம் தான், எவ்வளவு பாபம் பண்ணினாலும் எவ்வளவு பண்ணாலும் என்ன, அப்படி ஒரு அனுகிரகத்தை சாதிச்சார். இந்த பார்த்தசாரதி கோலத்தை நினைச்சா போதும் நமக்கு சகலக்ஷேமம் கொண்டாரு. அப்படி புன்சிரிப்போட இருந்தாரா, யுத்தத்துல புன்சிரிப்போட இருக்கடா யாராவது, ஒண்ணு சீரியஸா இருக்கணும், அந்த தேரோட்டியா இருக்கிற எப்படி இருக்கணும், ரோட்ல வண்டியை விடுறப்ப ரொம்ப சீரியஸா இருக்க. நீங்க ஒழுங்க போனீங்க, முன்னால இருக்கிறவன் இடிக்கிறானா பின்னால இருக்க நினைக்கிறானா ஒண்ணும் தெரியல, அப்படின்னா வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்க. இங்கேயே எப்படின்னா யுத்தத்துல எப்படி தன்னை காப்பாத்திக்கணும், குதிரைகளை காப்பாத்தணும், தேரை காப்பாத்தணும், உள்ள இருக்கிற ஆசாமியை காப்பாத்தணும், மேல இருக்கிற கொடியை காப்பாத்தணும், இவ்வளவு சீரியஸா இருக்க வேண்டிய புன்சிரிப்போடையே இருக்கார் அவர். ஏட்டனர் புன்சிரிப்போட கூடியதான முகத்தை எல்லோரும் பார்த்து எல்லாரும் வைகுண்டத்துக்கு ஒண்ணு, எவ்வளவு ஒரு கருணை அவருக்கு. ஆகையால் ரதாங்க பாணி அதையேவ அக்ஷோபிய, யாராலையும் அந்த மனசுல கவலை இல்லாத கவலையை போக்கக்கூடியவர், யாராலையும் அவருக்கு கவலையை கொடுக்க முடியாது. அப்படி அக்ஷோபியா அதுக்கு பார்த்தார். இப்படி ஒவ்வொரு ஆயுதமா வச்சுன்னா அப்படி எப்படி கொடுக்கறது என்ன, அவருக்கு தான் ஆயிரம் கைங்க, சஹஸ்ர சீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாது அப்படின்னு ஆயிரம் கைகள் இருக்கா, ஆயிரம் கைகளை எடுத்துட்டார். நீ வந்து தேர் தட்டில் இருக்க கூடியதான சக்கரத்தை மட்டும் வச்சுன்னு எனக்கு தர்சனம் பண்ணணும்னு கேட்டேன். எத்தனை ஆயுதங்கள் இருக்கோ அத்தனை ஆயுதங்களையும் கையில் வச்சுன்னு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு. சர்வ பிரகரண ஆயுத கேவலம் ஏதாவந்தி ஆயுதானி அத்தியாயி நனியம்யதே. இவ்வளவுதான் சார் அவர் கையில ஆயுதம் இருக்குன்னு இல்ல. அபிது சர்வாண்யேவ பிரகரணானி ஆயுதானி அத்தியா, என்னென்ன யுத்தத்துல உபயோகப்படுத்துவாளோ அத்தனை ஆயுதங்களும் கையில வச்சுருக்காரு. அப்படி ஒரு காட்சியை கொடுத்துருக்க. விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டின விஸ்வரூபம் இல்ல இது, இது வேற விஸ்வரூபம். அத்தனை ஆயுதங்களும் ஆயுதான்யத்யா இது சர்வ பிரகரண ஆயுத ஆயுதத்துவன அப்பிரசித்தியான்யபி கரஜாதீனி, எதை ஆயுதமாக சொல்ல முடியாதோ அவைகளும். இந்த கதை இருக்க, கதையிலேயே முள்ளு முள்ளா வச்சுட்டு இருப்ப, அப்படி ஒரு கதை. ஈட்டி திரிசூலம் இதெல்லாம் மகாவிஷ்ணு கையில இருக்கப்பெல்லாம் தெரியல, எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கிறப்ப என்னென்ன கட்டை குடஞ்ச உடஞ்ச கோடாலி பரசுராமன் ஆயுதம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. என்னடா நீர் ஒரு ஆயுதத்தை கேட்டால் எல்லா ஆயுதம் கொடுப்பேன் பார்த்துல அந்த ஒரு அபிமா. அப்ப என்ன சொன்னார், ஆயுதத்துவன அப்பிரசித்தான்யபி கரஜாதீனி ஆயுதானி பவந்தி அந்த சர்வ பிரகரணாயுத இதி வச்சனம் சத்தியசங்கல்பத்வேன சர்வேஸ்வரத்துவம் தர்சயிதும். இவர் சத்தியசங்கல்பர், நினைச்சா எதையும் பண்ணக்கூடியவர், ஆகையால் எல்லா ஆயுதங்களும் வச்சிருக்கார். ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி ஏஷ பூத பாலஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றதே அதை நேரம் காமிச்சாரா வைஷ்ணவாச்சாரியருக்கு இந்த பிராணோத்கிரந்தியான சமயத்தில். இதி ஸ்ருதே துர்வஜனம் சமாப்திம் தியோதயதே சர்வ பிரகரணாயுத ஓம் சர்வ பிரகரணாயுத சர்வ பிரகரணாயுத ஓம் நம அப்படின்னு மறுபடியும் ரெண்டு தடவை சொன்னேன் சார். ஆயிரம் நாமாக்கள் முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்காக இன்னொரு தடவை சொன்னார். அப்புறம் ஓம் நம இதின்னு ஏன் சொல்றேன், ஓம் ஓம்காரஸ்த மங்களார்த்தா. இதை கேட்டவாளுக்கும் சொன்னவாளுக்கும் கேட்க சொல்ல தூண்டினவாளுக்கும் அதோட மட்டும் இல்லாமல் மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சவாளுக்கும் எப்பொழுதும் ஒரு மங்களம் உண்டாகணும் அப்படிங்கிறது. ஓம் ஓங்காரஸ்தாவேத பிரம்மண புரா கண்டம் வித்வாதி நிர்யாதௌ தஸ்மான் மாங்களிகாவுபௌ. இந்த ஓம் என்கிறதும் அகா எனக்கூடியதான சொல்லும், ஓம் என சொல்லும் அகா என சொல்லும். முதல் முதல்ல பிரம்மதேவர் பேசும்பொழுது அவர் தொண்டையிலிருந்து வெளியில வந்துதான். சதுர்முக பிரம்மா நான்முகனானவர் அவர் முதல்ல பேசினார். பேசும்பொழுது நம்ம அத்த குழந்தைங்களாம் அத்தைன்னு சொன்னோம் அம்மான்னு சொன்னோம் அப்படித்தானே, அதே மாதிரி அவருக்கு ஓம்னு சொன்னாராம். அதுதான் பிரம்மதேவர் சார் அத்தான்னு சொன்னாராம். அதனால அவருக்கு இந்த ரெண்டு சப்தங்கள் பிரம்மதேவருடைய முதல் முதல்ல அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்ததனால் அதுக்கு ரொம்ப விசேஷம். கண்டம் வித்வாவி நிர்யாதோ தஸ்மான் மங்களிகாவுபௌ இதி வசனாத். ஆகையால் அவருக்கு என்னது சர்வ பிரகரணாயுத ஓம் நமகன் வேறு சொல்றேன். அது என்ன சார் ஏதோ சொல்றது சார், விடுங்க சொல்லக்கூடாது, அதுக்கு அர்த்தம் உண்டு. பாட்டிக்காரர் சொல்லணுமோ இல்லையோ சொல்றார். அந்த நமஹா இத்யுக்த்வா பரிசரணம் கிருதவான். கடைசியில் பீஷ்மாச்சாரியர் சொன்னாரா நமஹான்னு, சாதாரணமாக சொல்றது பீஷ்மாச்சாரிய என்ன இது மேல என்ன, நான் எழுந்துட்டு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது, சரீரத்தில் பிராணம் போற நிலை. இப்ப நமஹான்னு மனசால நினைக்க முடியும் அவ்வளவுதான். அக்னேன யதுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் உபநயனத்திலிருந்து சத்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், மாத்தியானக்கும் விடாம ரொம்ப பேருக்கு விட்டாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்ப காயத்ரி மந்திரத்தையும் எப்பவும் சொல்லிட்டு இருக்கேனப்பா. நான் பண்ணின புண்ணிய காரியங்கள்லாம் நினைக்க வேண்டியதான தருணம் வந்தாச்சு. ஏன் இப்பதான் நீங்க நினைக்கணும், ஓம் கிரதோஸ்மர கிருதகஸ்மர கிருதோஸ்மர கிருதகஸ்மரா, நான் என்னென்ன பண்ணினோம் நினைக்கோ, கணக்கெடுங்கோ, எவ்வளவு புண்ணியகர்மா பண்ணினேனே, இது மேல இப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியல, அதனால நல்ல வழியா திரும்பி வராதால பிரம்மலோகத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்க, சகல க்ஷேமம் எனக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணுங்க. ஆனா இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய சக்தி இந்த சரீரத்துக்கு இல்லை, ஆகையால் நமகான்னு சொல்றேன். பெரியவாளை பார்த்ததுமே நமகான்னு சொல்லப்படாது, கீழ் விழுந்து சேவிக்கணும். தண்டவ பிரணமே நமகான்னு எப்ப சொல்றது, பிராணோத்ராந்தி சமயத்தில் தான் நமகா. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல குட் மார்னிங்கிறோம், நம்ம சம்பிரதாயம் என்ன அவ சம்பிரதாயம், கீழ் விழுந்து சேவிக்கணும். நம்ம நமகான்னு சொன்னா ஆபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப சொன்னா அப்படி நமஹா இத்யுக்த்வா பரிசரணம் கிருதவான் பூயிஷ்டாம் தே நமோ திம்பி தேவா இதி மந்திரவர்தார் தன்யம் ததேவ லக்ரம் தன் நட்சத்திரம் ததேவ புண்ணியமஹா கரணச்சகதா சித்தி எத்ர ஹரி பிராங் நமஸ்கிரியதே கிரியதே தன்யம் ததேவ லக்ரம் அதன் நஜமான சரியாத லக்ரம் தன் நட்சத்திரம் இது என்ன நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா, நட்சத்திரத்துக்குள்ளேயே சிலது இப்படி சிலது அப்படிங்கிற ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நீர்மூலம் ஏன் சார் இப்படி சொல்லப்பட்டு பூசம் பூரட்டாதே பூராடம் வராது எனக்கு பூரட்டாது நான் என்ன பண்றது முடியும் இந்த மூணு நட்சத்திரம் ரொம்ப மோசம் சார் அப்படிங்கிறான். இதோ சொல்ற ஆனா 127 அந்த பாப்புலேஷன் அந்த நட்சத்திரம் பண்ணதான் வேணும், 27 தான் சார் நட்சத்திரம் இருக்கணும். இல்ல இது நல்லது கெட்டது என்ன விவகாரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க பகவான் நினைச்ச மாத்திரத்தினால எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் ஆயிடுது. தத் நட்சத்திரம் ததேவ புண்ணியமஹா கரணச்சக சா சித்தி அதான் சுபமான கரணம், இதுதான் சித்தியை கொடுக்கக்கூடிய கரணம். எத்த ஹரி பிராங் நமஸ்கிரியதே உங்க வாழ்க்கையில ஹரையே நமஹா. மகாவிஷ்ணுக்கு ஒரு நமஸ்காரம் நீங்க நினைச்சவள் பார்த்தீங்கல்ல சொல்ல வேண்டாம், மனசால நமஸ்காரம் நினைச்சாலே போறோம் எல்லாமும் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ அப்படின்னு சொல்றோம். வித்யாபலம் தெய்வலம் ததேவ லக்ஷ்மிபதே அங்கிரி யுதம் ஸ்மர லக்ஷ்மிபதே தேங்கிரி யுதம் ஸ்மராமின்னு சொல்ற தப்பு, லக்ஷ்மிபதே அங்கிரி யுதம் ஸ்மராமின்னு சொல்லணும். வியாக்கரணம் வாசவன அப்படி சொல்வா லக்ஷ்மிபதே தேங்கிரி யுதம் ஸ்மராமி வரவிட லக்ஷ்மிபதேன்னு ஒரு சம்போதனம் ஆகிடுதோ இல்லையோ அப்புறம் தேன் இன்னொன்று சொல்லலாமா தப்பு சரி இருக்கட்டும். பிராகித்யுபலட்சணம் அந்தேபி நமஸ்காரத்தை சிஷ்டைராச்சரணா சிஷ்டால் எல்லாரும் முதலையும் ஒரு நமகன்னு சொல்றா கடைசிலையும் ஒரு நமகன்னு சொல்றா. நமஸ்கார பலம் பிராகேவ தரிசிதம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன சார் பலம், பவாய தேவாய நமஹா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பகவானுக்கு பண்றல என்ன நமஸ்காரம் அது என்ன பலம், கற்ப காப்பாள் இந்த ஊருக்கு அதிர்ந்தார தெய்வம். ஒரு நமஸ்காரம் பண்ணினா என்ன பலம் உங்களுக்கு சொல்ற, ஏகோபி கிருஷ்ண ஜகத பிரணாம தசஸ்வமேதாவதேன துல்யா அஸ்வமேத யாகங்கள் 10 பண்ணினு ஒரு யாகம் பண்ணி அதுக்கு பிறகு அவபிரத ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு, யாகம் பண்ணி முடிஞ்சதுமே அவபிரத ஸ்நானம் இருக்கு, அதை பண்ணினோமையால முழு யாக பலமும் நமக்கு வருது. அப்படி 10 அவபிரத அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிரத ஸ்நானம் பண்ணினா எந்த பலமோ அந்த பலம் பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா வருதான். ஏகோபி கிருஷ்ண ஜகத பிரணாம தசஸ்வமேதாவதேன துல்யா ரைட், இந்த பலமும் அந்த பலமும் ஒண்ணுன்னு சொன்னேன், ஆனா இந்த ரெண்டுல எது சார் பெட்டர் ஒண்ணுன்னு சொன்னேன்னு பார்த்து இல்ல இல்ல அந்த ரெண்டுல ரெண்டு இருக்குன்னா அந்த ரெண்டுல இது தேவலையா அது தேவலையான்னு கேட்பட இல்லையா, ஒழுங்கா ரெண்டு பென்சில் வாங்கிட்டு போனேன் ரெண்டு குழந்தை கிளாஸுக்கு ஒரே கலர் ஒரே கம்பெனி ஒரே மாதிரி கொண்டு போனா அது ஒரு மூலையில ஒரு கூறல் இருக்கு அது உனக்குன்னா இன்னும் இவனுக்கு கண்ட ஆரம்பிச்சிருக்க ராமராமனு தான் வரும் ஆற்றல நடந்துட்டே இருக்கோம் விவகாரம் முழுக்க இருக்கு. பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போனார் சார் புடச்சான் என்னடா இருக்குன்னு அவன் ஒழுங்கா 10 வைக்கலாமோ 11 பிஸ்கட் வச்சான், இந்த ஒரு பிஸ்கட் யாருக்கு உனக்கா எனக்கா ஆற்றல் நடக்கிறதோ இல்லையா. அதே மாதிரி ரெண்டு இருந்தா இது வசதியா அது வசதியானவர்களோ இல்லையோ எது வசதின்னு கேட்டான். அப்பா தசஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய 10 அஸ்வமேத யாகம் பண்ணி அவமிருத ஸ்நானம் பண்ணினவனும் பிரம்மலோகத்துக்கு போய் சில யுகங்கள் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வரான் சார். கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினா திரும்பி வர்றது இல்லை, பகவானுக்கு பண்ணின நமஸ்காரம் என்ன பண்றது தெரியுமோ உங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கிருந்து அப்படியே மோட்சத்தை கொடுத்தாச்சு திரும்பி வர வேண்டாம் பறக்க வேண்டாம், கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய ஆயார். நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் ஒரு நமஸ்காரம் பண்ற. அததி புஷ்ப சங்காசம் பீதவாசம் அச்சுதம் ஏ நமஸ்யந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம். அததி புஷ்ப சங்காசம், அததி புஷ்பம் போல நீரூட்ட மேகம் மாதிரி இருக்கிறவர். பீதவாசம் அச்சுதம், பீதவாசனம் மஞ்சப்பட்டு கட்டிட்டு இருக்கிறவர். ஏ நமஸ்யந்தி கோவிந்தம், வேதங்கள்னால் பரிபூர்ணமாக போற்றப்பட்டதான பரமாத்மா அவருக்கு கோவிந்தன் பேர். கோவிந்த கோபிஹி வேத சப்தை விந்ததே, இது கோவிந்த சுத பிரம்மம் கோவிந்தம். நதேஷாம் வித்யதே பயம், அவளுக்கு பயம் இல்ல. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அப்படின்னு சொன்னதா இல்லையா, அப்படிப்பட்டதான ஒரு நிலை கிடைக்கிறது. ஆகையால் லோகத்ரயாதிபதிம பிரதிம பிரபாவம் இஷத் பிரணம்ய ஜெகதா பிரபவிஷ்ணுமீஜம் ஜன்மாந்தர பிரளய கல்ப சஹசிரஜாதம் அசுப்ரதந்திமுபயாதி நமஸ்நரத்ய பாபம். லோகத்ரயாதிபதிம், மூலருக்கு அதிபதியானவர். அப்ரதிம பிரபாவம், அவருடைய பிரபாவம் என்னது என்று சொல்ல முடியாது. அவரை ஈஷத் பிரணம்ய சிரதா, தலை முழுக்க வணங்கல, கொஞ்சமா அப்படி தலையை கொஞ்சம் சாச்சல் போருட்டார் அவர். ஈஷத் பிரணம்ய சிரதா பிரபவிஷ்ணுமீஜம் ஜன்மாந்தர பிரளய கல்ப சஹசிரஜாதம், ஆயிரக்கணக்கான ஜன்மாக்கள்ல நீங்க பண்ணினதான எத்தனை பாபங்கள் உண்டோ அத்தனையும் அசுப்ரதாந்தி முபயாதி நரத்ய பாபம். மனுஷனுடைய பாபங்கள்லாம் போறது அப்படி யோசித்தியார் பகவன். நாம ஒவ்வொரு நாமும் சொல்லிட்டு படிச்சுண்டு பகவானுக்கு மனசால் நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா நேரம் நமஸ்காரம் பண்றதுக்கு கால் முட்டி வலிக்கிறது. ஒவ்வொரு நாமும் சொல்லி எழுந்து நின்றுண்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ண முடியுமா? அது நீங்க ஏதோ 7-8 வயசுல சொல்லியிருக்கணும் சார். ஒரு நமஸ்காரம் மனசனால விஸ்வஸ்மை நமஹ எழுந்து பகவானுக்கு கை நிறைய துளசி பகவான் பாதத்துல போட்டு நமஸ்காரம் பண்ண நடந்து விஷ்ணவே நமஹ இப்படி பண்ணலாமோன்னு ஒரு மணி நேரம் ஆகட்டும். ஒரு நாளைக்கு இப்படி நமஸ்காரம் பண்ணா சகல பாவங்களும் மனுஷன் க்ஷேமத்தடைவார். இதி நாம் நாம் தசகம் சதம் விவரதம், இப்படி 1000 நாமாக்கள் பகவானுடைய நாமாக்கள் இந்த ஜென்மால குரு அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சது கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம்.